திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவசிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன சடை மூடி தாமரயானி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு, திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு, திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் முக்கரணங்களால் பணிந்து, நாள்தோறும் சைவத்தை சிறமேற்கொண்டு பரப்பிக் கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகொண்டிருக்கும் சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய சிந்தனையை இப்போது பார்க்கலாம். துறவு என்ற ஒரு தலைப்பு. இருவகை பற்றையும் முழுசும் துறக்கணும். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று மிக அழகாக திருமூல தேவ நாயனாரே நமக்கு உணர்த்தி இருப்பார். வள்ளுவர் என்ன சொல்றாரு, வள்ளுவர் பெருமான் வந்து பற்றுக பற்றற்றான் பற்றினை. எதுக்காக சிவபெருமானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்று கேட்டால், அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார், அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இல்லையா, சிவபெருமானுடைய திருவடிகளை பிடிப்பதால் நமக்கு பற்று நீங்கும் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம ஏற்கனவே அந்த திரிபுடியின் நிலையை பத்தி இதுக்கு முந்தி பார்த்துட்டோம். அந்த நேயத்து அழுந்திய அனுபவ ஞானிகளுக்கு அந்த பற்றும் பற்றாய் அவனே தானே ஆகிய நெருக்கி இடையிடம் இல்லையா, அதனால மேலே செல்ல வீடு வேறு வேணும் என்று விரும்புபவர்கள் ஏணி, அந்த அப்படி ஏறணும், மேல ஏறணும்னா ஏணிங்கிறது இன்றியமையாதது. ஆனா ஏறிய பின்னால அந்த மேல் வீட்டுலதான் நம்ம தங்கி இருப்போம். அப்ப ஏணிய எண்ணாதவாறு இல்லையா, சாதனமான பற்றற்றான் பற்றினை பற்ற வேண்டும், சாத்தியமான சிவானுபவ நிலையை சேர வேண்டும். சேர்ந்த பின்பாக அந்த பற்றுள்ள வந்து தானே நீங்கும். அதுதான், ஏன்னா அதை நிறைய பேர் தவறாக தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆகையால் துறவு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காண்பான் காட்சி காணப்படும் பொருள், அதை வந்து திருவருள் திருவருள் கண்டு காட்ட உணர்ந்து காணப்படும் பொருளில் தோய்ந்த பின்பு இத்தகைய உயர்ந்த ஒரு துறவு தானே அமையும் என்பதால் இதை அதற்கு அடுத்த அதிகாரமாக அமைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கும் தவம் கண்ட ஜோதி பிரானை மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவார்கட்கு அறப்பதி காட்டும் அமரர் பிரானே என்று சொல்லுகிறார். இறப்பு முதல்ல பாடல் ஆரம்பிக்கும் போது இறப்புன்னு ஆரம்பிக்குது. இறப்புன்னா என்னது, இந்த பிறப்புக்குள்ள பிராரத்த கன்மங்களை எல்லாம் முகர்ந்து அனுபவித்து முடித்த பின்பாக அந்த பிராரத்தம் இல்லை இல்லையா, அதெல்லாம் முற்றிலும் அனுபவித்தாயிற்று அப்படின்ன உடனே உயிரானது உடலை விட்டு நீங்கும், இதைத்தான் இறப்பு என்று சொல்லுகின்றோம். இது இம்மைக்கு உரியது, ஆனா இறந்த பின்பாக வினைச்சேடம் இருக்கின்றது, அதனால மீண்டும் பிறப்பு வரும். அதான் கரங்கும் சகடமும் போல ஜென்மித்து உளல பண்ணு வித்திட்டு என்று நம்முடைய குமரகுருவர சுவாமிகள் மிக அழகாக கந்தர் கலிவெண்பாவிலே சொல்லி இருப்பார்கள். அது போல இந்த அந்தம்னு ஒண்ணு இருந்த ஆதினு ஒண்ணு அடுத்தால வந்துரும் இல்லையா, அந்தம் ஆதி என்று சொல்வது போல இறப்புன்னு ஒண்ணு வரும். அது ஏன் வருதுன்னா, பிராரத்த கன்மம் முடிந்த பின்பாக உயிரானது உடலை விட்டு நீங்கிவிடும். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அது அந்த உடம்புல இருக்காது. சரி, ஆக பிறப்பு இறந்தாச்சு அப்படிங்கும்போது இந்த உயிர் செய்யும் போது ஆகாமியமாக இருந்து இப்ப பிறவி எடுக்கிறோம் இல்ல, எடுக்கக்கூடிய பிறவிக்கு அது என்னதான் மாறிடும், அந்த சஞ்சீதத்துல போய் சேர்ந்து இப்ப பிராரத்த கர்மமா மாறிடும். அப்ப அந்த இந்த பிறவில நம்ம ஏதாவது நம்ம செஞ்ச வினைகள்ல நல்வினை தீவினைகள்ல ஓரளவுக்கு, அதாவது ஒரே பிறவில தர முடியாது, நம்ம பல பிறவிகள்ல ஈட்டி வச்சிருக்கோம், மொத்தமா தந்தா தாங்காது, மொத்தமா கொடுத்து முடிக்க முடியாது. அளவுக்கு அதிகமான துன்பமும் அளவுக்கு அதிகமான இன்பமும் நிச்சயமாக ஒரு துன்பத்தை தந்துவிடும். அதனால அனுபவிச்சு கழிக்கணும், செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த இன்ப துன்பத்தை இந்த அளவு கொடுத்தா இந்த ஆன்மா தாங்கும் என்ற அளவில இறைவன் பிரித்து பல பிறவிகளில் நாம் செய்ததிலிருந்து எடுத்து ஒவ்வொரு பிறவிக்கும் நமக்கு பிராரத்த கர்மாவாக தருகிறார். அதுக்காக திருப்பி என்ன செய்யறாரு, ஏற்கனவே இறப்பு என்ன வந்தது, இதுக்கு முந்தின பிறவியில எடுத்த பிராரத்த கர்மம் முடிஞ்ச உடனே உயிர் உடலை விட்டு போயிடுச்சு, அந்த உடலை அதாவது தகனம் பண்ணிடுறாங்க, உயிர் அழியாது, அதுக்குதான் பாக்கி அனுபவிக்க வேண்டிய வினைகள் இருக்கு. அப்ப அது என்ன பண்ணிருது, அடுத்தால இதுக்கு அனுபவிக்கத்தக்க ஒரு உடலோட இறைவன் கூட்டுவதுதான் பிறப்பு. அப்புறம் அவரை அடைவதற்கு நாம் சுத்தான்மாவாக நம் ஆன்மா செய்வதற்காக இந்த உடம்ப கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த இரண்டும் இம்மை மறுமை அப்படிங்கறதுனால இருமையும் நீங்கி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த துறக்கும் கரணம் இல்லையா, அது அழகா சொல்றாரு. துறவு வந்து கருவி கரணங்களுக்கெல்லாம் விருந்தாய், போக போக்கியங்களாய் இல்லாமையாலும் மாட்டாமையாலும் வலிய துரத்தல் அன்று. நல்ல புரிஞ்சுக்கணும், மனம் வந்து மடைமாற்றம் அடையும், அப்படி மடை மாறிய வழி தானே நழுவுவதுதான் துரத்தல், நாம வலிய துரத்தல் கிடையாது. அப்படி தானே நழுவும் திறம் வந்து தவத்தால் தான் விளையுமே தவிர நம்மால் சாத்தியம் இல்லை. சரி, அந்த தவம் அப்ப யாருக்கு சித்திக்கும்னா, தவமும் தவமுடையார்க்கே ஆம், கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி என்று சொல்லுகிறார் அல்லவா, அந்த மாதிரி அத அந்த இதை இங்க பொருத்தி பார்த்துக்கணும். இப்போ துறக்கும் தவம் கண்ட, துறக்கக்கூடிய தவம் செய்தவர்களுக்கு ஜோதி பிரான், சுவாமி வந்து ஒளிமயமானவர், தேஜஸா இருப்பார். அனுபூதி மான்கள்லாம் இவரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி, ஆதி இல்லாத ஜோதி, அந்தம் இல்லாத ஜோதி, அருஞ்சோதி பெருஞ்சோதி அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஜோதியே சுடரே சூழொளி விளக்கேன்னு போட்டுவாங்க, நல்லக விளக்கு என்பார்கள், தூண்டா விளக்கனைய சோதி கண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜோதி வந்து விளக்கொளி விண்ணொளி அறிவொளி இல்லையா அப்படின்னு முத்திரப்படுகிறது. அறிவொளி தான் இந்த மூன்றிலையும் தலை சிறந்தது. இந்த அறிவொளி வந்து கற்ற நூல் கல்வி அறிவும் உயிரோட இயற்கையான அறிவும், ஆசான் வேற நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அந்த அருள் உதவி கொண்டு மல நீக்க விளக்கம் பெற்ற உண்மை அறிவு அப்படின்னு முத்திரப்படுகிறது. அப்போ முதல்ல ஒளி வந்து ஜோதி வந்து விளக்கொளி விண்ணொளி அறிவொளின்னு முத்திரப்படுகிறது, அதுல அறிவொளி சிறந்தது. அந்த அறிவொளியும் மூன்று வகையா சேருது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கற்ற நூல்களால் கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு, ரெண்டாவது உயிர்க்கே இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவு, மூணாவது குருமூர்த்தமாக அந்த குரு மூலமாக நமக்கு அவருடைய அருளாலே மல நீக்க விளக்கம் பெற்ற உண்மை அறிவு அப்படின்னு முத்திரப்படுகிறது. இறைவன் உண்மை அறிவொளி ஆவார் இல்லையா, நமக்கு இதெல்லாம் செயற்கையா கிடைக்கி, ஆனா இறைவன் வந்து உண்மையாகவே சுயமாகவே அவர் வந்து ஞானமே வடிவானவர் அப்படிங்கிறது. அதனாலதான் சுட்டி அறியப்படாததாய் தூய்மையாய் எல்லையற்ற இன்பம் பயப்பதாய் யாவற்றையும் இருந்த நிலையிலேயே முற்றும் உணர்வதாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட பிரான் தான் நாம் வழிபட ஜோதி பிரான் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் சரி, அப்படிப்பட்டவரை மரப்பிலராய் அப்படின்னு சொல்ற, மரப்பு மறதினா என்னதுன்னு பார்த்தோம்னா, நாம் எல்லாம் பெத்தான்மாக்கள், நம் போன்ற பெத்தான்மாக்களுக்கு மலவலியாலும் வினை வயத்தாலும் விளைவது, நானவ மலத்தோட தாக்கத்தாலும் கன்ம மலத்தாலும் நாம் செஞ்ச வினையாலும் விளைவது, அதுதான் மரப்பு. தவத்தால் சோதி பிரானை கண்டவர்க்கு வாசனாமலம் தாக்க ஞாயிறு மண்டலத்தை வெண்முகல் மறைத்தால் போல் விளைவது அப்படின்னு அழகா சொல்றார். அப்போ மரப்பு மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவார்களுக்கு, வாய்மொழிவார்னா வாயால் மொழிபவர்கள், இப்ப வாயால் மொழிதல்னு சொல்லும் போது அதுக்கு முன்னால நம்ம நினைச்சிருவோம், அதனால நினைத்தலும் அடங்குது. ஆக தவத்தால் கண்டாருடைய, தவத்தால் சிவத்தை கண்டவர்களுடைய நினைப்பும் சொல்லும் செயலும் சிவ சம்பந்தமாகவே இருக்கும். அது நமக்கு விளக்கமாக இதிலே புரிகின்றது. அவர்களுக்கு அறப்பதி காட்டும் அமரர் பிரான் அப்படிங்கிற, அமரர் அப்படின்னா தேவர்களை குறிக்கும் உபச்சாரமாக, அந்த அமரர் பிரான்னா தேவ தேவனாகிய சிவபெருமானை குறிக்கிறது. ஆக அறப்பதினா அறமேயான சிவநகர். ஆக யாரெல்லாம் நல்ல பக்குவ ஆன்மாக்களோ அவர்களுக்கு அந்த துறவால் விளைந்த தபத்தால் ஒளிமயமா இருக்கக்கூடிய இறைவனை காண்பதும் மறவாமையும் செய்க அப்படின்னு இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதான் பாடலோட சாரம். இறப்பும் பிறப்பும் அப்படிங்கிற இம்மை மறுமை நீங்கணும்னா துறக்கும் தவத்தால் காணப்பட்ட, அவரை காண்பதற்கு ஒரு தவம் வேணும் இல்லையா, அந்த துறக்கும் தவத்தால் காணப்பட்ட ஒளிவடிவான திருமேனியுடைய இறைவனை மறக்காம இருக்கணும். தினைத்தனை பொழுதும் மறந்து ஓய்வன், இதை நான் அடிக்கடி சொல்றேன், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் புதுசா வரலாம், அதனால பரவாயில்ல, கேட்டவங்களுக்கும் மறந்திருக்கலாம். நாம என்ன செய்யணும், நம்ம என்ன தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்கு ஞானிகளுடைய வாக்கை நாம் மீண்டும் மீண்டும் அசை போடுவதில் ஒரு தவறும் கிடையாது. தினையளவும் எள்ளளவும் மறந்துவிடக் கூடாது என்று அப்பர் சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். மாணிக்கவாசகர் சுவாமிகள் என்ன சொல்றாரு, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான்கிற, அவர் நீங்காம இமைப்பொழுதும் இருக்கணும்னா இவர் இமைப்பொழுதும் மறக்காம இருக்கணும். இப்ப நாம எல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கல சுவாமியை நினைக்கிறோம், அப்படி இல்ல, சகல நிலையில் இருப்பதால் நாம் அஞ்ஞனம் இருக்கின்றோம், அப்படி இல்லை, இறைவனை எப்போதும் மறவாமல் இருக்க வேண்டும், அதற்குத்தான் இந்த முக்கரண வழிபாடு நமக்கு துணை செய்யும் என்று சொல்லுகிறார். சரி, அப்ப அந்த பெருமானை மறக்காமல் நாள்தோறும் வாயால் புகழ்வார்க்கு அவர் அறமயமான நகரை காட்டுவார் என்று மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். இப்ப நம்ம கடமையை நாம செவ்வனே செஞ்சோம் என்றால் சுவாமி நமக்கு வீடு வேறு நல்குவார். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்றாரு இல்லையா அப்பர் சுவாமிகள், அதைத்தான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மொத்தத்துல யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு சொல்றாரு இல்லையா, அது இந்த திருமந்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு குறள். பிறந்தும் இறந்தும் பல் பேதமையாலே மறந்து மலவிருள் நீங்க மறைந்து சிறந்த சிவனருள் சேர் பருவத்து துறந்த உயிர்க்கு சுடரொளி ஆமே என்று சொல்லுகிறார். பிறந்தும் வினைக்கு ஈடாக பிறக்கிறோம், அப்படி பிறந்தும் இறந்தும் அப்படின்னா என்னது, அந்த வினை போகம் கழிந்த பின்பாக இறந்தும் பல் பேதமை பல வகையான அறியாமை வகை வயப்பட்டு செய்யக்கூடியவற்றை, அதாவது தவிர்க்க வேண்டியத செய்ய வேண்டியதை மறக்கிறது, தவிர்க்க வேண்டியதை செய்யறது, அதான் இப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறையா இருக்கு. அப்படி வாழ்ந்து அடுத்து என்ன சொல்றாரு, அதாவது துறக்கத்தக்கதெல்லாம் துறக்கணும், அப்படி துறந்த உயிர்களுக்கு மல இருள் நீங்க, அறியாமையை செய்யக்கூடிய இருளாகிய ஆணவ மலம் நீங்க, சத்தி நிபாதம் பொருந்தும் பருவத்துல, இது வரைக்கும் விறகில் தீ போல மறைஞ்சிருந்தார் இல்லையா, பாலில் படுநெய் போல் அப்படி மறைஞ்சு இருந்த பெருமானானவர் இப்போது தயிரில் நெய் போல வெளிப்படுவார். சிறந்த சிவனருள் சேர் பருவத்து துறந்த உயிர்க்கு சுடரொளி ஆகுமே அப்படின்னு சொல்றார். அப்ப பேரழி புலம்பாக வெளிப்படுவார், அதாவது வினை கழிவு வினை நீங்கணும், மல நீக்கமும் அதோட சேர்ந்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் அப்புறம் சத்தி நிபாதம். ஆக அப்படி இது எல்லாம் பெற்ற உயிருக்கு இது வரைக்கும் மறைந்திருந்த பெருமான் சுடரொளியாக வெளிப்பட்டு அனுக்கிரகம் செய்வார். அந்த மறத்தல் அப்படிங்கிறது அறியாமையால தன்னோட இயல்பை மறத்தல், உயிர்கள் வந்து தன்னுடைய இயல்பை மறந்திருக்கிறது, காரணம் அறியாமை. ஆன்மாவோட இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை உள்ளவாறு உணர்தல், ஆனா அதை செய்யாம இறைவனை மறக்கின்றது. இது போன்ற இது ஒன்று உதாரணம் சொல்லிட்டு இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால பல் பேதமை என்று சொல்லுகிறார். அப்போ பேதமைகள் வந்து பல வகையாக மூலமலத்தோட காரிய வெளிப்பாட்டினால காரிய வேறுபாட்டால எப்படிலாம் வருது, மோகம் என்றும் மதம் என்றும் அராகம் என்றும் தாபம் என்றும் வாட்டம் என்றும் விசித்திரம் என்றும் ஏழு வகைப்படுகிற அறியாமைகள். அப்போ என்னெல்லாம் பார்த்தோம், மோகம் மதம் அராகம் கவலை தாபம் வாட்டம் விசித்திரம் என்று ஏழு வகையான அந்த மூல மலத்தோட காரிய வேறுபாடுகள், ஆணவ மலத்தோட காரிய வேறுபாடுகள், இத்தனை வகையா நமக்கு அறியாமை இருக்கின்றது. இதையே நம்ம தெரிஞ்சு கொள்ளாம இவ்வளவு காலம் கழிச்சுட்டோமே. இப்போ பானைகளை அப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கிடுவோம். அந்த அடுக்கு பானையில அடிப்பானையானது விழுந்தா மற்ற எல்லா பானையும் விழுந்துடும். அது மாதிரி ஆணவ மலமாகிய மூல காரணம் கெட்டா அதனுடைய காரியங்களாகிய பேதமைகளும் அழியும். அதுதான் மல நீங்க, மல இருள் நீங்க அப்படின்னு சொல்றார். மல நீக்கம்ங்கிறது தான் மல பரிபாகம். இப்ப சூரியன் உதிக்குது, உதிக்கும் போது என்ன ஆகுது, பொருள் புலப்படுகிறதும் வெம்மை உணர்ச்சியும் ஒருங்கே நிகழ்வது போல மல பரிபாகமும் சத்தினிபாதமும் ஒருங்கே நிகழ்கிறது. அதான் இருள் நீங்க அருள் சேர. சத்தினிபாதம்ங்கிறது அருள் தானே, திருவருள் பதியிறது. அதனால இருள் நீங்க அருள் சேர் பருவத்து என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அப்போ சிவபெருமான் எல்லா உயிர்களையும் விறகில் தீ போலையும் பாலில் நெய் போலையும் மறைந்து இருக்கின்றார். பரிபாகம் வந்தாச்சு அந்த ஆன்மாக்குன்னா கயிறுல நெய் போல விளங்கி தோன்றுவார். சரி, ஆக திருமூல தேவன் நாயனார் என்ன சொல்றாருன்னா, துற உள்ளம் இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் சத்தி நிபாதமும் எய்த வழி, அதை எய்திய வழி விளைவது என்று நமக்கு அதை கூறுகின்றார். இறைவன் அப்படி நல்ல ஒரு பரிபாகியான உயிருக்கு தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் கூடவே இருப்பார். அதான் சுடரொளி ஆமே என்று புலப்படுத்துகின்றார். அப்போ துறந்தார்க்கு சிவபெருமான் வெளிப்படுகின்றார். அதனாலதான் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தம் ஆமேன்றார். ஆசையை விட்டாச்சுன்னா ஆனந்தமாக சிவபெருமானோடு ஒன்றி இருக்கலாம் என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அறவன் பிறப்பிலி யாரும் இலாதான் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல எல்லாரும் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல கேட்டிருக்கோம், ஆனா இறைவனுக்கு யாரும் இல்லை. அதான் முதல்ல அறவன் சொல்ல, அறமே வடிவானவர், அறங்களை உடையவர், அறங்களை எல்லாம் நமக்கு அருளியவர். அதனால அறவன், அறவனே என அஞ்சல் என்று அருளாய், ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே என்று சுந்தரமுத்து சுவாமிகளும் பாடுவார். சரி, அடுத்து பிறப்பிலி அப்படின்னா யாருக்கெல்லாம் பிறப்பு இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமா தாய் தந்தை தமையன் தமக்கை இல்ல எல்லாமே இருக்கும். அதனா இவரு பிறப்பிலி என்பதால் இவருக்கு யாருமே இல்லை. பிறப்பிலி யாரும் இல்லாதான்னு காரண காரிய இயல்போட அழகா சொல்லியிருக்கார். அடுத்து என்ன சொல்றாரு, உறைவது காட்டகம். அவர் எங்க தங்குறாரு அப்படின்னு பார்த்தா காட்டில் தங்குகின்றார். காடெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், ஊழி காலத்துல அவர் இருக்கிறது காடுன்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் உண்பது பிச்சை, அவர் என்ன செய்யறாரு, எல்லாம் ஒரு பிச்சை ஏற்று பிச்சாடனராக ஏற்றுக்கும். அது அதாவது உண்பது வந்து ஊரிடு பிச்சை அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, துறவனும் கண்டு இயல்பான துறவி. அவர் வந்து துறந்தவர் தம்மை துறவி அறுத்திடும் பித்தன். யாரெல்லாம் துறவுக்கு வந்துள்ளார்களோ, தேவையற்றவை எல்லாம் துறந்தார்களோ அவங்களுக்கு பிறவி மேல்கொண்டு வராமல் அறுத்து உபகரிக்கக்கூடிய பித்தன் பேரன்பு உடையவன் கண்டீரே காணுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப அவருக்கு உறவும் இல்லை பகையும் இல்லை, அவர் அனாதி நித்தியன். யாரெல்லாம் துறவு நிலைக்கு வருகின்றார்களோ, துறக்க வேண்டியவற்றை எல்லாம் துறந்து விட்டார்களோ அவர்களுடைய பிறவியை போக்கக்கூடியவர், அவரை கண்டு அனுபவியுங்கள் என்று நமக்கு மிக அழகாக உணர்த்துகின்றார். இந்த சுந்தர பெருமான் அந்த உண்பதும் ஊரிடு பிச்சை என்று இதைத்தான் நமக்கு சொல்லி இருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த துறவு அப்படின்னு சொல்லும் போது நாம பொதுவா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாடுகளில் புக்கு உலன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும். இதெல்லாம் தான் நம்ம வந்து துறவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது புறத்துறவு இது வந்து. ஆனா தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணரும் என்று சிவஞான போதம் அவையடக்கத்துல சொல்லப்பட்ட உணர்வால் வரக்கூடிய அகத்துறவை பற்றித்தான் இவர் மிகுதியாக நமக்கு உணர்த்தி கொண்டே செல்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான பாடல், நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான், நெறியின் வலுவில் நெருஞ்சின் முள் பாயும், நெறியில் வலுவாது இயங்க வல்லார்களுக்கு நெறியின் நெருஞ்சில் முள் பாயகிலாவே அப்படின்னு சொல்றார். விதி வழி ஒழுகுகின்றவர்களுக்கு என்ன பயன் என்று இந்த பாடல் உணர்த்துகிறது. நெறி அப்படின்னா என்னது, வழின்னு அர்த்தம். சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறின்னு சொல்றோம்ல, சைவ நெறி, சிவ நெறி, சன்மார்க்க நெறி, யோக நெறி எல்லாமே சொல்றோம். தோழ மார்க்கம், சகமார்க்க நெறி அதெல்லாம் சொல்றோம். தாத மார்க்க நெறி, சற்புத்திர மார்க்க நெறி, அதான் நெறினா வழிதான். அப்போ நெறியை படைத்தான்னா நமக்கு யார் வழியை, அந்த நெறியை காட்டுவது யாருன்னா இறைவன் தான். துறவி வந்து அகக்கரணம் புறக்கரணம் எல்லாம் அடங்கி அருளுடையவனா யாவர்க்கும் இனியவற்றை மட்டும்தான் கூறணும், அப்படி இருக்கணுங்கிறது தான் நெறி. இன்னைக்கு நெறி நிறைய இருக்கு. நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே, சிறுதலிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் அப்படின்னு பாக்குறோம். திருமுறை நமக்கு சொல்லுது, சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம மாதிரி அந்த மாதிரி தவறான நெறிகளை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம் இல்லை. நெறிஞ்சில், நெறிஞ்சில் நமக்கு தெரியும், முள் அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல நெறிஞ்சில்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழி பாவம் இழிவு நரகம் இப்படி எல்லாமுமாக நாம் செய்த வினைகளுக்கு ஈடாக நமக்கு ஊறு செய்யக்கூடியது, அதைத்தான் நெறிஞ்சில், அதான் முள் போன்ற துன்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெறிஞ்சில் முள் மாதிரி துன்பங்கள், சுருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, ஒரு துன்பம் வரும்போது ரொம்ப சுருக்கு சுருக்கு என் நெஞ்செல்லாம் குத்துது அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் காரணம். அப்ப நெறிஞ்சில், நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், அதுலயே அந்த வழிய படைச்சு கொடுத்தான் அவனே வந்து அதுல நெறிஞ்சில் முள்ளையும் படைத்தான். நெறியில் வழுவின் நெறிஞ்சில் முள் பயந்தத்தான் நாம மனசுல எடுத்துக்கணும். என்னவோ நம்ம பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, அதாவது என்ன தப்பு பண்றோம், செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுருதோம், செய்யக்கூடாதத செய்யறோம். இப்போ செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்யணும், செய்யலைன்னா அதுவும் ஒரு பிழையாயிரும், செய்யக்கூடாததை செஞ்சா அது ஒரு பிள்ளையா, ரெண்டு வகையில பாவத்தை நாம் ஈட்டி கொண்டிருக்கின்றோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்குண்டான பலன் வரும்போது மட்டும் சுவாமி வந்து இப்படி எதுக்காக சோதிக்காருன்னு தெரியல, அவர் இருக்காரா, அவருக்கு கண்ணு இருக்கா, அவருக்கு இறக்கா இருக்கான்னு ரொம்ப ஒரு ஆராய்ச்சி நிலைக்கு சென்று விடுகிறார்கள். மிக 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 பெரிய தவறு அது. நாம செஞ்ச தப்புக்கு அல்லது நாம செஞ்ச புண்ணியத்துக்கும் பாவத்துக்கு ஏற்பதான் நமக்கு அனுபவங்கள் வருகிறது. அதனால நெறியில இருந்து வழுவுறது வந்து வழி தவறி நடந்துட்டு எனக்கு முள்ளு குத்துச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்ப விட்ட குறை தொட்ட குறையாக அந்த அழுக்காறு, அவா வெகுளி, இன்னா சொல்லு, அப்புறம் அந்த காமம், அந்த மாதிரி எல்லாம் புறங்கூறுதல், பொய் உரைத்தல், அதெல்லாம் கூடா ஒழுக்கத்துல தலைப்படுதல், இதெல்லாம் நெறியில வழுவக்கூடிய நிகழ்வுகள். அப்ப நெருஞ்சில் பாய்கிறதுன்னா என்னன்னா, இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் செய்யும் போது பலரால் பழிக்கப்படுவது, புடைக்கப்படுவது, அரசனால் தண்டிக்கப்படுவது, நரகத்தில் துன்புறுவது, அதுவும் தீவாய் நரகத்துல. இங்க எல்லாத்தையும் கீழ்கோட்டு மேல்கோட்டுல எல்லாம் யார் யாரையோ பிடிச்சி எப்படியோ காரியம் சாதிச்சு எல்லாத்துல இருந்து தண்டனைகள்ல இருந்து தப்பிச்சாலும் அங்க சுவாமி எழுதி ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு பாருங்க நரகம், அதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கவே முடியாது, அந்த யம கிங்கரவர்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதை சொல்லி நெறியில் வழுவாது இயங்க வல்லார்களுக்கு, அதுதான் நெறி தவறாம நடக்கணும் இல்லையா, நெறியில இருந்து தவறாம நடக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நெருஞ்சில் ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. அது ஒன்னும் குத்தாது, ஊறு செய்யாது, துன்பத்தை தராது. ஏன்னா செல்லும் நெறி காட்ட வல்லார் தாமே, திருவாலங்காடுரை செல்வர் தாமேன்ன மாதிரி அவர் காட்டின நெறியில நம்ம போகும்போது எங்கிட்ட இருந்து நமக்கு துன்பம் வரும், நிச்சயமா வராது. ஆக அத மிக அழகாக அந்த துறவர நெறியில நிக்கணும், அதுல இம்மி அளவும் வலுவாது ஒழுக வேண்டிய. நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நிறைய பேர் துறவு நிலைக்கு போயிட்டு அப்புறம் வலுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம், அவங்களுடைய கஷ்டங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி வலுவாமல் ஒழுக வேண்டும் அப்படிங்கறத இந்த மந்திரமானது நமக்கு அழுத்தம் திருத்தமாக உணர்த்தி இருக்கிறது என்று பார்க்கின்றோம். கேடும் கணம் கடமையும் கேட்டு வந்து ஐவரும் நாடி வளைந்தது நான் கடவேனலேன், ஆடல் விடையுடை அண்ணல் திருவடி கூடும் தவம் செய்த கொள்கையன் தானே அப்படின்னு சொல்றார். துறவின் வழி தவம் பூண்டவர்களுடைய உறுதி எங்ஙனம் இருக்கும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். கேடு அப்படின்னா வினைக்கு ஈடாக உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள். ஆனா நல்ல அடியார்களுக்கு வந்து இந்த மாதிரி துன்பம் இருக்காதுதான், கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார்னு சேக்கலார் சுவாமி சொல்லியிருப்பார். எது கேடு தருதோ அத கேடுன்னு சொல்லிட்டார் இந்த பாடல்ல. அதற்கு அடுத்தபடியாக கடமை, ஆன்மா செய்ய வேண்டிய கடமைகள், தான் என்னென்ன செய்ய வேணும்னு இந்த ஆன்மா அறிந்து செய்ய வேண்டும். கடமையும் அதை என்ன செய்யணும், நம்ம வந்து கேட்டு, அதாவது எனக்கு வரக்கூடிய கெடுதிகளையும் என்னோட கடமைகளையும் என்னோட குருவின் பால் கேட்டு மகிழ்ந்து இருந்தால், கேட்டு உவந்து அப்படி இருந்தால், ஐவரும் ஐம்பொறிகளாகிய ஐவரும் தேடி சுற்றியதை வந்து நான் கடக்க முடியாதவன் அல்லன், நான் படு கடந்துடலாம் அப்படின்னு சொல்றார். ஆடல் விடையுடைய அண்ணல், அழகான வெற்றியோடு வெற்றி களிப்போடு ஆடக்கூடிய ரிஷபத்தை தன் ஊர்தியாகவும் தன்னோட கொடியாகவும் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான், அவருடைய திருவடி, அந்த பெரிய பெருமானுடைய திருவடிகளை என்றும் பிரியாது கூடக்கூடிய கூடும் தவம், திருவடி கூடும் தவம் செய்த கொள்கையன். நமக்கு அதுதான் இருக்கணும், வாழ்க்கையில ஒரு கொள்கை இருக்கணும். என்ன கொள்கை இருக்கணும்னா, அண்ணல் திரு, அதான் ஆடல் விடையுடை அண்ணல் திருவடி கூடும் தவம் செய்த கொள்கையன். நம்ம அந்த இது அந்த கொள்கை வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும், அந்த ஒரு உறுதி வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக தெள்ள தெளிவாக உணர்த்தியுள்ளார் இந்த பாடல்ல. அப்போ துன்பம் இருக்கு, அது கேடு. அப்போ துன்பங்கள்லாம் தவறணும், தவிர்க்க வேண்டியது, தவிர்வனதான் அவெல்லாம். கடமைகள் வந்து செய்வன, அதான் செய்வனவும் தவிர்வனவும் இவை இவை என்று எனக்கு என்னுடைய குருநாதர் உணர்த்தினார் என்று மிக அழகாக சொல்கிறார். அவர் உணர்த்தினார், நான் கேட்டேன், கேட்டு உவந்தேன், அதனால் இந்த ஐம்புல வேடரை வெல்வேன் அப்படின்னு சொல்றார். வளைந்ததுன்னா சுத்தி வளைக்கிறது, சரி, ஆனா அதை கடக்க இயலாதவன் அல்லேன், அதனால நான் அப்படிலாம் கிடையாது, நான் நிச்சயமாக கடந்து விடுவேன். அதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்ப அப்பர் சுவாமிகள் சொல்வாரு, கோமார்க்கே யாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மல சேவடி இணையே குறுகினோம், ஆதலினால் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் இல்லையா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாரு. யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் என்று நமது மணிவாசக பெருமானும் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக தவம் செய்ய வேண்டும் என்பதை கொள்கையாக கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் நமக்கு வலியுறுத்தி சொல்லியது.